الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وآله وسلم أما بعد فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله إن الله رب العزة يقول في كتابه الحكيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم ஜுமாவின் கடமை இதனை நிறைவேற்ற அல்லாஹுவின் இல்லம் வந்து இத்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் நம்மை படைத்தவன், பரிபாலிக்குகிறவன், நம் சகல தேவைகளையும் நிறைவேற்றி தருகிற அன்புள்ள அல்லாஹ் இவ்வுலகில் நம்மை எந்த நோக்கத்திற்கு படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை வாழ்க்கையில் விளங்கி செயல்படுகிற நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் எனவும், அந்த ரஹ்மான் ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் எவைகளை செய்ய வேண்டாம் என அன்புடன் தடுத்திருக்கிறானோ, எந்த காரியங்களினால் அல்லாஹுடைய கோபமும் அல்லாஹுவின் சாபமும் ஏற்படும் என அன்பு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ, எந்த உலக வாழ்க்கை நாளை மறுமையில் நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறானோ, அப்பேற்பட்ட இஸ்லாத்துக்கு மாற்றமான ஷைத்தானியத்தான சிந்தனைகள், செயல்பாடுகள், அந்நியவர்களுடைய கலாச்சாரங்கள் இவை அனைத்தில் இருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் வசிய செய்து கொள்கிறேன். அருமைக்குரியவர்கள், அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் படைத்த உலகம், இந்த உலகத்தில் அவன் நாட்களையும் மாதங்களையும் வருடங்களையும் அமைத்து தந்திருக்கிறான். அவன் அமைத்து தந்த மாதங்களில் 12 மாதத்தில் ஒன்றுதான் ஷாபான் என்ற மாதம். அந்த ஷாபான் என்ற மாதத்தை அடைந்து 5ஆம் நாளில் நாம் வீற்றிருக்கிறோம். ஷாபானுடைய மாதம் அடைய பெறுகிற பொழுது இஸ்லாமிய உம்மாவுக்கு, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றுதான், ஷாபான் வருகிறது, வந்துவிட்டது. ஷாபான் வந்துவிட்டாலே அடுத்தது ரமலான் என்ற புண்ணியங்கள் பூத்து குலுங்குகிற சிறப்பான ஒரு மாதம் நம்மை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. எனவே ஷாபானுடைய மாதத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்புதான், சென்ற ரமலானில் எம்மால் விடுபட்ட நோன்புகள் ஏதேனும் இருக்குமாக இருந்தால், சென்ற ரமலானில் 1436 ஹிஜ்ரி வருஷத்தினுடைய ரமலானில் ஃபர்தான அந்த நோன்பில் ஏதேனும் எமக்கோ அல்லது நம்முடைய வீட்டில் இருக்குகிற பெண்களுக்கு விசேஷமாக விடுபட்டதாக இருக்குமே ஆனால், அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னர் அது கதா செய்யப்பட வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இதை ஷாபானுடைய மாதத்தில் ஞாபகப்படுத்தி ஹதீஸும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமைக்குரியவர்களே, இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்தின் பிரகாரம், ஷாஃபிஈ மதுஹபுடைய கருத்தின் பிரகாரம், ஒரு ரமலானுடைய நோன்பு விடுபட்டு அல்லது அது அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னர் கலா செய்யப்படவில்லை என்றால், இந்த தக்க காரணமும் இல்லாமல் அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னர் கலா செய்யப்படவில்லை என்றால், அடுத்த ரமலானும் வந்து அதுக்கு அடுத்தது கலா செய்யப்படுகிற பொழுது அந்த நோன்பை கலாவும் செய்தாக வேண்டும். அதற்காக ஒரு முத்து தானியம் சதக்காவும் கொடுத்தாக வேண்டும். கனிமானவர்களே, இப்படியெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் சட்ட அறிஞர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறிழைத்துக் கொள்ள கூடாது என்பதற்கான அழகான வழிமுறைகளையும் வழிகாட்டுதல்களையும் காட்டித் தந்திருக்கிறார். எனவே ஷாபானுடைய மாதம் முடிவடைவதற்குள் நாம் சென்ற ரமலானுடைய அந்த நோன்புகளை கலா செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது, விசேஷமாக பெண்களுக்கு. கனிமானவர்களே, ஷாபானுடைய மாதத்தில் இன்னும் ஒன்றையும் நாம் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகளை கூடுதலாக நோட்டுகிறவர்களாக இருந்திருக்கிறார். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இதுபோன்ற நபியுடைய ஏனைய மனைவியர்களும் சொல்கிற ரிவாயத் அறிவிப்புகளில் பார்க்குகிற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் முழுமையாக 30 நாட்கள் அல்லது முழுமையாக மாதத்தை நோன்பு வைப்பார்கள் ஃபர்து என்ற அடிப்படையில், ரமலான் போக ஏனைய மாதங்களில் அதிகப்படியான நாட்கள் நோன்பு வைப்பார்கள் என்றால் அது ஷாபானுடைய மாதத்தில் தான். ஷாபானுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படியான சுன்னத்தான நோன்புகளை வைக்குகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு உலமாக்கள் காரணம் சொல்கிற பொழுது, பரவான நோன்புக்கு ஒரு முன் உதாரணமாக, அதற்கான ஒரு பயிற்சியாக கூட சுண்ணத்தான நோன்புகளை நோற்று ரமலானுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முன்முயற்சியாக இதை காணலாம் என்பதையும் கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. கனிமானவர்களே, இந்த தொடரில் ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தவரை சுண்ணத்தான நோன்புகள் நோட்கலாம் என இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிலும் விசேஷமாக ஒவ்வொரு மாதமும் பிறை 12-13, பிறை 13-14-15 என்ற ஐயாமுல் பீல் என்ற அந்த நடுப்பகுதியுடைய 3 நாட்களில் நோன்பு வைப்பது ஒரு சுண்ணத்தான காரியம். இதை விட்டுவிட்டு நம்மில் சிலர்கள் செய்கிற ஒரு விஷயம்தான், அல்லாஹுவின் நல்லடியார்களே, நிஸ்ஃபு ஷஅபான் என்ற இந்த மாதத்துடைய 15-ஆம் நாளை மாத்திரம் நோன்பு வைக்கிற ஒரு நாளாக குறிப்பிட்டு நிஸ்ஃபு ஷஅபானுடைய நோன்பு என்று அதை நோன்பு வைப்பது என்பது அநேகமாக பார்க்குகிற பொழுது ஃபிக்ஹுடைய கிதாபுகளிலும் கூட தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த நோன்பை பற்றிய மக்கள் பராத்துடைய நோன்பு என்ற பெயர் வைத்து நோட்டுகிறார்கள். ஆனால் எந்த உலமாக்களிடத்தில் ஃபிக்ஹுடைய கிதாபுகளை எடுத்து புரட்டி காட்டச் சொல்கிற பொழுது சுண்ணத்தான நோன்புகளுடைய பட்டியலில் பராத்துடைய நோன்பு என பெயரிடப்பட்ட எந்த ஒரு நோன்பும் கிடையாது. பராத் என்ற பெயரில் பட்டியலிடப்படுகிற சுண்ணத்தான நோன்புகளிலே பராத் என்ற பெயரில் ஒரு நோன்பு இருக்குகிறதாக எந்த உலமாக்களை அணுகி நீங்க கேட்டாலும் கூட எந்த ஒரு ஃபிக்ஹுடைய கிதாபுகளிலும் சுண்ணத்தான நோன்புகளுடைய பட்டியலில் அவ்வாறு இடம் பெற்றிருக்கவில்லை. இதை போலவே முடிந்த ரஜபுடைய மாதத்தில் 27-ஆம் தினத்தில் மிஅராஜுடைய நோன்பு என்ற ஒரு நோன்பை நம்முடைய மக்கள் நோக்குகிறார்கள். இந்த மிஅராஜ் என்ற பெயரிடப்பட்ட எந்த ஒரு நோன்பும் நம்முடைய மார்க்கத்தில் இனம் காட்டி தரப்படவில்லை. ஆனால் ஒரு சுன்னத் இருக்கிறது சகோதரர்களே, ரஜப் என்பது கண்ணியமாக்கப்பட்ட 4 மாதங்கள் ஒரு மாதம். அந்த மாதத்திலும் நோன்பு வைக்கலாம், சுன்னத்தான நோன்புகளை ரஜபுடைய மாதத்திலும் வைக்கலாம். இப்படி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். சுன்னத்தான நோன்புகளை வைக்குகிற முறைகளை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதை விட்டுவிட்டு இல்லாதவைகளை இஸ்லாத்திற்குள்ளே இருப்பதை போன்று நினைத்து செயல்படுத்துவதனால் நாம் நன்மை எதிர்பார்க்கிறோம், ஆனால் நன்மை கிடைக்க பெற மாட்டாது. எனவே ஷாபானுடைய மாதம் இன்றைய மாதத்தில் சுன்னத்தான நோன்புகளை வைக்கலாம். பிறை 13-14-15 என்ற அடிப்படையில் ஐயாமுல் பீத் என்ற வெள்ளை நாட்களுடைய நோன்புகளை வைக்கலாம். அதை விட்டு 15-ஆம் நாளை மாத்திரம் குறிப்பாக்கி பராத் என்ற நோன்பை வைப்பதற்கு யாரும் தயாராகாதீர்கள். அவ்வாறு நோட்பதனால் அந்த நோன்புக்குரிய நன்மை ஏதும் கிடைக்க பெறப்போவது கிடையாது. காரணம், இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, இன்னமல் அஅமாலு பின்னியாத், இன்னமல் அஅமாலு பின்னியாத். ஒரு மனிதன் தான் செய்கிற அமலுக்குரிய கூலிகளை அவருடைய நீயத்தின் அடிப்படையில் தான் அவன் பெற்றுக் கொள்கிறான். எனவே வைக்கப்படுகிற நீயத்திற்கே ஆதாரம் இல்லாத பொழுது அவன் செய்கிற செயல்பாட்டிற்கு எங்கனும் நன்மை கிடைக்க போகும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தியை ஒவ்வொருவரும் தன்னுடைய வீடுகளில் போய் எத்தி வைக்குகிற பொறுப்பு உங்களுக்கு இருக்குகிறது என்பதையும் இந்த இடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். கனிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அடுத்த பகுதி ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் அதை அடுத்து ரமலானை எதிர்பார்க்குகிற நாம் ரமலானுக்கான பல முன் ஏற்பாடுகளை செய்கிறோம். ரமலானுக்கு நோன்பு வைப்பது எப்படி, நம்முடைய அமல்களை எப்படி அமைத்துக் கொள்வது, எங்கட கடையை துறக்கிறதுக்கு எப்படி நேரம் போடுறது, எங்கட குரான் மதரசாவுக்கு எப்படி நேரம் அமைச்சுக் கொள்கிறது, வீட்டில் இன்னென்ன வேலைகளை எப்பப்ப செய்யறது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி ரமலானுடைய காலங்களில் நம்முடைய நேர காலங்கள் வீணாகி விடக்கூடாது என்பதற்காக நாம் நம்முடைய நேரங்களை பக்குவப்படுத்தி அதற்கென ஒரு நேர சூசி, ஒரு டைம் டேபிள் போடுவது பொதுவாக எல்லா இடத்திலும் இருக்குகிறது. அப்பேற்பட்ட டைம் டேபிள்களுக்குள்ள எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு பகுதிதான் சகோதரர்களே, ரமதானுக்கு முன்னரே நாம் ரமதானில் நம்மிலிருந்து எதிர்பார்க்கப்படுகிற ஜகாத்தை கொடுப்பது எப்படி, அந்த ஜகாத்தை கொடுப்பதற்கான முன் ஏற்பாடுகள் எப்படி செய்வது, அதை யாரிடத்தில் ஒப்படைப்பது, யாரு தகுதி உள்ளவர்களை இனம் கண்டு கொடுப்பது என்பதை இந்த ஷாபானுடைய மாதத்திலேயே யோசிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் சமூகத்தில் இருக்குகிற செல்வந்தர்கள் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு இருக்குகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜகாத் என்பது இஸ்லாமிய கடமைகளில் எவ்வாறு தொழுகை என்பது ஒரு கடமையோ, இது போன்று ஜகாத்தும் ஒரு கடமைதான். தொழுகை என்பது எவ்வாறு கடமை என விளங்கி நாம் செய்கிறோமோ, நோன்பு என்பது கடமை என விளங்கி நாம் செயல்படுத்துகிறோமோ,
ஹஜ்ஜு என்பதை பொருளாதார வசதி பெற்றவர்கள் என் மீது ஹஜ்ஜு கடமை, நான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையுடன் ஆர்வத்துடன் அந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றுகிறோமோ, இதுபோன்று நான் சகோதரர்களே, யாருக்கு அல்லாஹ் அந்த ஜகாத்தை நிறைவேற்ற முடியுமான அளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ, அந்த செல்வம் உள்ளவர்கள் அந்த ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமைப்பாடு இருக்குகிறது. அது ஏழை வரை அல்ல, அது ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஒரு ஹதியா அல்ல, அது இஸ்லாமிய கடமை என்ற உணர்வோடு நாம் செயல்படுத்தப்பட வேண்டிய அந்த கடமைப்பாடு நமக்கு இருக்குகிறது என்பதை புரிந்து கொள்ளவே. அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபியுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களிடத்தில் ஜகாத்தை பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஹிஜ்ரத்துடைய இரண்டாவது வருடம் இந்த ஜகாத் கடமையாக்கப்பட்டது என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மதீனத்துடைய 10 வருட வாழ்க்கையில் எப்பொழுது ஜகாத் என்பது கடமையாக்கப்பட்டதோ, ஹிஜ்ரி இரண்டாவது வருடம், அதற்கு பிறகு இருந்த 8 ஆண்டுகளிலும் இந்த ஜகாத்தை நிறைவேற்றுகிற தன்மைகளை பற்றி அல்லது ஒழுங்குமுறைகளை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஜகாத்தை சேர்ப்பதற்காக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். தூர பிரதேசங்களுக்கு கூட அந்த ஜகாத்தை சேர்த்துவதற்குரிய சாகிகள் என்ற ஆமில்கள் என்ற ஜகாத்தை சேகரம் செய்வதற்கு என சிலர்களை நியமித்து நபி அவர்களை தொலை பிரதேசங்களுக்கு கூட அனுப்பியிருக்கிறார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சூரத்துல் ஹுஜுராத் நீங்க எடுத்து பார்க்கலாம். சூரத்துல் ஹுஜுராத் குர்ஆன்ல 49வது சூரா. இதில் அல்லாஹ் ஒரு வசனத்தை வைத்திருக்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபய்யனு என்ற தொடர் வசனம் என்பது ஜகாத்தை சேகரம் செய்வதற்காக ஒருவர் அனுப்பப்படுகிறார், அவரினால் ஏற்பட்ட ஒரு விபரீதம், அந்த விபரீதம் சமூகத்தில் பாரிய ஒரு பிரச்சனையை தோற்றுவிக்குகிற ஒரு சூழலை ஏற்படுத்தியது, இது சம்பந்தமாகவே அந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கியது என்பதையும் குர்ஆனுக்கு வியாக்கியானம் சொல்கிற உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வெளிரங்கமான பொருள்களுக்குரிய ஜகாத் என்பது அது கூட்டாக சேர்க்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது என்பதை பல ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை யமன் தேசத்துக்கு அனுப்பி வைத்தார்கள், பஹ்ரைனுடைய தேசத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். எதற்காக? ஜகாத்தை சேகரம் செய்வதற்காக. யாருக்கு சொந்தம் உள்ளதாக இருக்கிறதோ அந்த தோட்டங்களுக்கு போய் எத்தனை மரங்கள் இருக்கிறது, இந்த வருடம் இந்த ஈத்தப்பழ மரங்களில் எத்துணை மகசூல் எங்களுக்கு கிடைக்க பெற போகுகிறது, அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரர்கள் எவ்வளவு ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கணிப்பீடு செய்து வருவதற்கு என்னை அனுப்பி வைத்தார்கள் என்று அப்துல்லா பின் ரவாஹா சொல்கிறார்கள். இப்படி பல சஹாபாக்களும் சொல்வதை பார்க்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை சேகரம் செய்வதற்கு என்னை அனுப்பி வைத்தார்கள், என்னை அனுப்பி வைத்தார்கள். அதற்குரிய ஃபலாயில் கூட சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸாஇ அல ஸதகா, யார் சதகாவை சேகரம் செய்வதற்கு அதற்கான முன் ஏற்பாடுகள் ஈடுபடுகிறாரோ அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? கல் காசி ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்ய போகுகிற அந்த முஜாஹித் இருக்கிறாரே, அவருக்குரிய நன்மை கிடைக்கும். யாரு? சதகாவை வசூல் செய்வதற்கு, ஒன்று சேர்ப்பதற்கு, உரியவர்களிடத்தில் ஒப்படைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்த ரஸ்வா என்ற அல்லாஹ்வுடைய அந்த இஸ்லாமிய அறப்போரில் கலந்து கொள்கிறவர்களுக்கு நன்மை அவர்களுக்கும் கொடுக்கப்படும். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனாலதான் ரபுல் இஸ்ஸத் குர்ஆன்ல சூரத்துல் தௌபாவை எடுத்து பாருங்க. குர்ஆன்ல சூரத்துத் தௌபா நான் நினைக்கிறேன் 60வது வசனமாக இருக்கும். அல்லாஹ் ஜகாத்தை யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற பட்டியலையும் சொல்லியிருக்கிறார். இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத் குலூபுஹும் வ ஃபிர் ரிகாப் வல் காரிமீன் என்ற அந்த தொடர்ல அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் 8 கூட்டத்தினர்களை சொல்கிறான். ஜகாத் ஒன்று சேர்க்கிறதுக்கு பிறகு அந்த ஜகாத் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? அன்பின் சகோதரர்களே, அவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும் என்ற பட்டியலிடுகிற அல்லாஹ் அதில் ஒரு சாராரை சொல்கிற பொழுது வல் ஆமிலீன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமிலீன் என்று சொன்னால் யாரு? ஜகாத்தை ஒன்று சேர்ப்பதற்கு யாரு முயற்சி செய்கிறார்களோ, அதற்கு உதவிகள் ஒத்தாசைகள் செய்கிறார்களோ, அவர்கள் ஏழைகளாகவும் இருக்கலாம், அவர்களுக்கும் ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டும். யாருக்கு? ஜகாத்தை ஒன்று சேர்ப்பதற்கு யாரு முயற்சிகள் ஈடுபடுகிறார்களோ. வலஆமிலீன் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் பயன்படுத்தி இருக்கிறார். எனவே அந்த இறை வசனமும் நமக்கு காட்டுகிற வழிகாட்டுதல் என்னன்னு சொன்னா, ஜக்காத் கொடுக்கப்படுகிற பொழுது அது ஒன்று சேர்க்குகிற ஒரு சூழல் இஸ்லாமிய ஆரம்ப கட்டத்தில் இருந்து இருக்குகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஜக்காத் ஒன்று சேர்க்கப்படுகிற அழகான ஒரு சூழல் அலுக்கட பைத்து ஜக்காத் என்ற அமைப்புல இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தினர்கள், இந்த மஹல்லாவை சார்ந்தவர்கள், அக்கம் பக்கத்து பள்ளியுடைய நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து அழகாக பைத்து ஜக்காத் அலுக்கட பைத்து ஜக்காத் என்ற ஒரு நிதியத்தை உருவாக்கி மூன்றாவது வருடத்தை நான் நினைக்கிறேன் நடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பார்கள், ஆரம்பத்தில் கிடைக்கப்பட்ட தொகையை விடவும் சென்ற ரமதானில் கிடைக்கப்பட்ட தொகை மிக சந்தோஷம், ஆனா அதை விடவும் இன்னும் கூடுதலை எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் இந்த மஹல்லா இந்த அலுக்கட பைத்து ஜக்காத்துடைய அமைப்புல 123 செல்வந்தர்கள் தன்னுடைய ஜக்காத்துடைய ஹக்கை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஏனையவர்களுக்கு கொடுப்பதையும் போக இந்த கூட்டு பைத்து ஜக்காத்துக்கு 123 சகோதரர்கள் தன்னுடைய ஜக்காத்துடைய ஹக்கை கொடுத்திருக்கிறார்கள். 500,000 கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள், 5,000 கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள், 200,000 கொடுத்த மக்களும் இருக்கிறாங்க, 2,000 கொடுத்த மக்களும் இருக்கிறாங்க. இன்னும் சில மக்கள் தன்னுடைய ஜக்காத் மிகச்சரியாக கொடுக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடுத்திருக்கிறார்கள். 2,350 ரூபாய், 2,950 ரூபாய், 2,820 ரூபாய் என மிகச்சரியாக கணக்கிட்டும் கொடுத்திருக்கிறார்கள் என நாம் நல்லெண்ணம் வைக்குகிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இந்த பகுதியில அவ்வாறு சேர்க்கப்பட்ட அந்த 63.5 லட்சம் ஜக்காத் என்பது சுமார் 337 தேவையுள்ள மக்களுக்கு சரியாக இடம் கட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி உங்களுக்கு தெரியும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் ஏன் இந்த இடத்தில் சொல்ல வருகிறேன்னு சொன்னா, நாங்கள் நினைச்சு இஸ்லாமிய ஒரு கடமைய ஒரு ஒற்றுமை உணர்வோடு எங்கட ஏரியா எங்கட மஹல்லா எங்கட கொழும்பினுடைய மத்திய பகுதியில் இருக்குகிற தேவையுள்ள மக்களுக்கு நாம் ஏன் கொடுக்க கூடாது, வேறு எவர் வந்து கொடுக்க போகுகிறார் என்ற சிந்தனையுடன் செயல்படுகிற பொழுது நிச்சயமாக அதே அல்லாஹ் உதவி செய்வான், அதில் மிகப்பெரிய ஒரு பரக்கத் கிடைக்கும் சகோதரர். அவ்வாறு சென்ற காலங்கள் ஜக்காத் பெற்ற மக்கள் சுய தொழிலில் ஈடுபட்டு அவர்கள் இம்முறை நாங்களும் எங்களோட ஹக்கில் உங்களோட ஜக்காத் பவுண்டேஷன் ஃபண்டுக்கு ஒரு ஹக்கு தாரோம் என்று சொல்கிற மக்களும் இருக்கிறாங்க. தன்னுடைய வீடுகள்ல சரியான முறையில் குடியிருக்க முடியாது, மழை காலங்களில் வீட்டுக்குள்ளே தண்ணீர் வருகிறது, சுவர் இடிஞ்சி விழப்போகுது, எங்கட வீட்டுக்குள்ள பாத்ரூம் டாய்லெட் வசதிகள் இல்ல, குமர பிள்ளைகள் வீட்டுல இருக்கிறாங்க, பப்ளிக் டாய்லெட்டுக்கு போனா அதனால சமூக சீரழிவு ஏற்படுது என்ற கவலையுடன் இருந்தவர்கள், அவர்களுக்கு டாய்லெட் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வீடு ரிப்பேர் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, செய்தவர்களுக்கு துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் மென்மேலும் அந்த மக்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதில் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று சகோதரர்களே, எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு பங்கு கொள்ள வேண்டும். இந்த அலுக்கட பைத்து ஜக்காத் என்பது கொழும்பில் இருக்குகிற ஏனைய பகுதிகளுக்கும் ஒரு முன் உதாரணமான ஒரு பைத்து ஜக்காவாக, எந்த அளவுக்கு பொதுக்கடையில ஜக்காத் தள்ளி சேகரம் செய்யப்படுகிறது, ஆனா புதுக்கடையில ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியுள்ள மக்கள் இல்லை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இது அழகாக செய்யப்பட முடியும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகான முன் உதாரணங்களையும் தந்திருக்கிறது. அவங்களோட காலத்துல இந்த கூட்டு ஜக்காத்துக்குரிய முயற்சிய பல வகையில் பல வழிகளிலும் அவர்கள் முயற்சி செய்து அதை முன்னெடுத்தவர்கள். யஹிபுன் சயீத் ரஹிமஹுல்லாஹ் அனுப்புறாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நீங்க போங்க, ஆப்பிரிக்கனுடைய கண்ட்ரிக்கு போய் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போய் அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களிடத்துல ஜக்காத்தை கொடுப்பக்கு தகுதி உள்ளவர்கள் இனம் கண்டு ஜக்காத்தை நீங்க சேகரம் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. இப்ப யஹிபுன் சயீத் சொல்றாங்க, நான் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போனேன், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு போனேன், அங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டிய மக்கள் இனம் கண்டு ஜக்காத்தை ஒன்று சேர்த்து விட்டேன், ஆனா அந்த ஊர்ல ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதி உள்ள மக்கள் யாரும் இருக்கிறாங்களான்னு பார்த்தா யாருமே ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதி உள்ள மக்கள் இல்ல. நான் தேடி பார்த்த அளவில் ஜக்காத்தை திருப்பி கொடுப்பதற்கு தகுதி உள்ள மக்களும் இல்ல, யாருமே ஜக்காத் எனக்கு தாங்காண்டி என்னிடத்தில் கேட்டு வரவும் இல்ல. இப்ப என்ன செஞ்சாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹிக்கு செய்தி அனுப்புறாங்க, ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதி உள்ள மக்கள் இங்க யாரும் இல்ல, யாரும் கேட்டு வரல, மஷூரா செய்யப்படுகிறது. சொன்னாங்க அங்க இருக்கக்கூடிய தேவை பொது வேலைகள் ஏதேனும் இருந்தா அதுல அந்த ஜக்காத்துடைய பணத்தை நீங்க செலவு செய்யுங்க, அடிமைகளாக யாரும் இருந்தால் அந்த பணத்தை கொடுத்து அடிமைகளை உரிமை இட்டு விடுங்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது ஜக்காத்தின் மூலம் ஏற்படுகிற பிரயோசனங்கள் ஒரு பகுதி சகோதரர். இதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஜகாத் ஒன்று சேர்க்கப்படுகிற பொழுது துஹது மின் அக்னியாயிஹிம், அந்த ஊரில் இருக்கிற செல்வந்தர்களிடத்திலிருந்து அந்த ஜகாத் எடுக்கப்பட்டு வதுரது ஃபீ ஃபுகராயிஹிம், அந்த ஊரிலேயே இருக்கிற ஏழைகளுக்கு அந்த ஜகாத் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும், அந்த ஜகாத் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில் அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஜ்லிஸில் இருக்கிற எல்லோரிடத்திலும் கேட்டுக் கொள்கிற பைத்துல் ஜகாத் அலுக்கட பைத்துல் ஜகாத்துரிய வேண்டுதலாக, ஜகாத்துக்குரிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கப்பட போகுகிறது நாளை நாளை மறுநாள், அதற்கான அறிவித்தல் பிறகு வாசிக்கப்படும். கனிமானவர்களே, இந்த அலுக்கட பைத்துல் ஜகாத் என்பது அலுக்கடை மக்களுக்குரியது. அதனால் அழுக்கொடையிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய மக்கள் பொய்க்கு வந்து அழுக்கொடைய நாங்க கூலிக்கு ஊட எடுத்திருக்கிறோம், யாத்தியாரு தாய்ப்புள்ள அட்ரஸ ஊட்ட அட்ரஸ போட்டு பொய்க்கு யாரும் ஜக்காத்தை எடுக்கிறதுக்கு முன் வராதீங்க, அது அடுத்தவருடைய ஹக்கை உரிமை இல்லாமல் வராண்டுவது சுரண்டுவதாக அங்கே ஆகிவிடும். ஒவ்வொரு ஏரியாவிலும் அகிலங்கை ஜமீஐயத் உலமாவும் எதிர்பார்க்கிறது. இந்த அலுக்கட வைத்து ஜகாத் என்பதும் ஜமீஐயாவுடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்றும் கூட இப்போதும் கூட அதனுடைய கண்காணிப்பின் கீழ் அலங்கார நடைமுறைப்படுத்தப்படுகிறது. கொலன்னாவை பகுதியில் இந்த பைத்துல் ஜகாத் நிறுவப்பட்டிருக்கிறது, கிராண்ட் பாஸ் பகுதியில் பைத்துல் ஜகாத் நிறுவப்பட்டிருக்கிறது, மினன் மஹல்லாவுடைய பகுதியில் பைத்துல் ஜகாத் நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த சகோதரர்களே, ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற அந்த பள்ளிவாசல் மஹல்லா நிர்வாகிகள், தனவந்தர்கள், வசதி வாய்ப்புள்ளவர்கள் இப்படி பைத்துல் ஜகாத் என்ற ஒரு பைத்துல் ஜகாத்தை நிறுவனம் நிர்வகிப்பார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அந்தந்த பகுதி மக்களுடைய தேவைகள் ஆங்காங்கே அது நிறைவேற்றப்பட்டு விடும். அடுத்தவங்கள்ட்ட போய் இவங்க பொய் சொல்லி கேட்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இருக்க மாட்டார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதி உள்ள மக்கள் ஏழைகளாக இருப்பது, மிஸ்கீன்களாக இருப்பது, கடனாளிகளாக இருப்பது, இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பது, இப்படி பல கேட்டகரிஸ்களை, இப்படி பல பகுதிகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே ஜக்காத் எங்களுக்கும் வேணும் என்று நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுகிறதாக இருந்தா, போடுறதுக்கு முன்னால நாங்க யோசிக்கணும், நான் ஜக்காத் எடுப்பதற்குரிய அந்த எட்டு கூட்டத்தினர்களில் நான் ஒருவனாக உள்வாங்கப்பட்டிருக்கிறேனா, எட்டு கூட்டத்தாருக்குள்ள ஒருவனாக நான் உள்வாங்கப்பட்டிருக்கிறேனா, அந்த எட்டு கூட்டத்தாரில் ஒருவனாக நான் உள்வாங்கப்படவில்லை என்று சொன்னால் நான் ஜக்காத்துக்குரிய அப்ளிகேஷன் போடக்கூடாது. அவ்வாறு போடுறது ஹராமா போய்த்தரும். அவ்வாறு போடப்பட்டு அடுத்தவர்களுடைய கண்ணில் நாங்க எண்ணெயை ஊத்தி நாங்க ஜக்காத்தாக பெயர் பெயர் அளவுல நாங்க ஜக்காத்தாக எடுத்தோம் என்று இருந்தாலும் அந்த பணம் எங்களுக்குரிய பணம் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமானுடைய மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தாக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், அநியாயமாக அடுத்தவர்களுக்குரிய ஹக்குகளை, அடுத்தவர்களுடைய பணங்களை நீங்க அநியாயமாக சாப்பிடாதீங்க. எந்த உரிமையும் இல்ல சகோதரர்களே. எனவே எங்களுக்கு உரிமை இருக்குகிறது என்றால், ஜக்காத்தை பெறுவதற்குரிய தகுதி இருக்குகிறது என்று நம்மை நாம் இனம் காணுகிற பொழுதுதான் அந்த ஜக்காத்தை தாங்கன்னு கேட்கலாமே ஒழிய, அப்படி இல்லாம போய்க்கு நாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு அவங்களும் ஏமாந்து ஏமாற்றப்பட்டு ஜக்காத்தை தந்துட்டாங்கண்டா நாங்க நினைக்க கூடாது, மாஷா அல்லாஹ் எங்களுக்கு ஜக்காத் கிடைச்சிருச்சு, ஜக்காத் கிடைக்கல சொல்கிறதா இருந்தால் நரக நெருப்பு கிடைச்சிருக்கு, நரக நெருப்பை நீங்க சாப்பிட போறீங்க. அடுத்தவர்களுடைய உரிமைகள் கைவச்சு எந்த தேவையும் எந்த உரிமையும் இல்லாம அடுத்தவருடைய பணத்தை நாம் சாப்பிடுகிறதாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சூரா பக்கராவில் எச்சரிக்கிறான், நீங்க சாப்பிடுகிறது அது பணம் அல்ல, அது நரக நெருப்பு என்பது அல்லாஹ் சூரா பக்கராவில் சொல்லியிருக்கிறான். எனவே கனிமனல்லாக நிலையார்களே, ஜக்காத் என்பது இஸ்லாமிய கடமை என்று உணர்ந்தும் கொடுப்பவர்கள் முன்வர வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மிக நீண்ட நீண்ட செய்திகள் இருக்குகிறது, ஜும்மாவில் சொல்வதற்கு இடம் கிடைக்காத சகோதரர்களே, நேரம் போதாது. எனவே கண்ணியமானவர்களே, கொடுப்பதனால் எந்த குறைவும் ஏற்பட போவதில்லை. அடுத்தது ஜக்காத்தை கொடுப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் நினைக்கணும், இது ஏண்ட பங்கே இல்லை, இது ஏண்ட சல்லி இல்லை. ஜக்காத்தாக நான் 5 லட்சம் ரூபா இந்த வருஷம் கொடுப்பதற்கு ஜக்காத்துடைய பணம் 5 லட்சம் ரூபாண்டா, அந்த 5 லட்சம் ரூபா சல்லி என்பது 500,000 என்பது எனக்குரியதல்ல, அது அந்த எட்டு கூட்டத்தினர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த எட்டு கூட்டத்தினர்களுக்குரியது ஏந்த கையில அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிறார். எனவே அந்த அமானிதத்தை உரியவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குகிறது. இதனால்தான் ஃபிக்ஹுடைய கிதாபை எழுதுறாங்க, ஜகாத்தை கொடுப்பதற்கு தகுதியான ஒருவர் என இனம் காட்டப்பட்டவர், இனம் காணப்பட்டவர் ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால், ஜகாத்தை பெறுவதற்கு தகுதி உள்ள மக்கள் அவருடைய வீட்டை அல்லது அவருடைய பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து சல்லியை உடைத்தியேனும் எடுக்கலாம். ஏன்னா அவருடைய சல்லி இல்லை, அடுத்தவருடைய சல்லிய அவர் பலவந்தமாக தன்னுடைய வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறார், அல்லது தன்னுடைய சேஃப்ல பதுக்கி வச்சிருக்கிறார், தன்னுடைய கடையில மறைச்சு வச்சிருக்கிறார். இது அவருடைய பணம் அல்ல, ஜகாத்துடைய பணம் என்பது அந்த குறிக்கப்பட்ட நபர்களுக்கு போய் சேர வேண்டிய ஹக்கு சகோதரர். அல்லாஹ் நல்லே, இதனால தான் சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறான். குர்ஆன் எடுத்து பாருங்க, 30வது ஜுஸ்ல சூரத்துல் ஃபஜ்ர் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மல் இன்சான், மனிதர்களுடைய சூழலை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், மனிதனுடைய சிந்தனைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். ஃபஅம்மல் இன்சான் இதா மப்தலா ரப்பஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் ஒரு அடியான சோதிச்சு அதுக்கு பிறகு அவனுக்கு பொருளாதார நியமத்துகளை அவனை கண்ணியப்படுத்தி விசாலமான பொருளியல் சூழல்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டா, இந்த மனுஷன் சொல்றான் அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்திட்டான், அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்திட்டான், ஏன் கஷ்ட நஷ்டங்களை பார்த்து நான் கேட்ட துஆக்கள் அல்லாஹ் கபூல் செஞ்சு என்னின் மீது அல்லாஹ்வுடைய அருள் பார்வையை கொண்டு அல்லாஹ் எனக்கு விசாலமான சொத்து செல்வத்தை தந்துட்டான், அந்த கஷ்டத்தை போக்கிட்டான், இந்த கஷ்டத்தை போக்கிட்டான், இவருக்கு சந்தோஷம் சந்தோஷம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆனா தந்த ரப்ப மறந்துடுறாரு, சந்தோஷப்படுறாரு, அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்தினேன்னு சொல்கிறார். ஆனா அந்த அல்லாஹ் எனக்கு தந்திருக்குகிறது, அது எனக்கு மட்டும் இல்ல, அதில் அடுத்தவர்களுடைய பங்கும் இருக்குகிறது என்ற சிந்தனையை இழந்து விடுகிறார். அது அடுத்தடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதையும் சூரத்துல் புரூஜ்ல நீங்க சூரத்துல் ஃபஜ்ர்ல நீங்க எடுத்து பாருங்க சகோதரர்களே, வல் ஃபஜ்ரி வல் லயாலின் அஷ்ர் என்ற அந்த சூரா அடுத்த அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒரு சாரா எப்படி இருக்கிறாங்க, அல்லாஹ் அவர்களை சோதித்து அவர்களுக்குரிய பொருளாதார நிலைமைகளை நெருக்கடியை ஏற்படுத்தி விட்டால் இந்த மனிதன் சொல்கிறானாம், என்னுடைய ரப்பு என்னை கேவலப்படுத்திட்டான், எனக்கு தந்தரை திருப்பி எடுத்துக்கொண்டான், நான் விசாலமான நல்ல சௌபாக்கியம் உள்ளவனாக நல்ல பொருளாதார வசதி உள்ளவனாக சந்தோஷமாக வாழ்ந்தேன் சந்தோஷமாக வாழ்ந்தேன். ஆனா என்ன, இந்த பிசினஸ்ல அல்லாஹ் என்ன நஷ்டத்தை ஏற்படுத்தி பிரச்சனைகளை ஏற்படுத்தி அல்லாஹ் என்ன பொருளாதாரத்தை இல்லாமலாக்கி என்ன அல்லாஹ் கேவலப்படுத்தித்தார். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடி யாரே, அதை அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கல்லா, இவ்வாறு தரப்பட்டவர்கள் இந்த பணம் இது உங்களுக்குரியது என்று நீங்க நினைக்காதீங்க. கல்லா, அல்லாஹ் சொல்கிறான், பல் லா துக்ரிமூனல் யதீம், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி பொருளாதாரத்தை தந்தான், அல்லாஹ் உங்களை கௌரவப்படுத்துறதுக்கு அல்லாஹ் உங்களை கஷ்ட நஷ்டங்களை நீக்கி அல்லாஹ் ஒரு செல்வமான வாழ்க்கையை தந்தான்னு நீங்க சொல்கிறீங்களே, அல்லாஹ் சொல்கிறான், அந்த நிலைமை ஏன் அடுத்தவருடைய விஷயத்தை நீங்க சிந்திக்கல, இது உங்களுக்கு மட்டும் தரப்பட்டதாக நீங்க நினைச்சு கொண்டீங்க. லா துக்ரிமூனல் யதீம், யதீம்களுக்குரிய ஹக்கு அதில் இருக்குகிறது, மிஸ்கீன்களுக்குரிய ஹக்கு அதில் இருக்குகிறது, கஷ்டப்பட்ட நலிந்த மக்களுக்குரிய ஹக்கு அதில் இருக்குகிறது என்பதை நீங்க மறந்துட்டீங்களே. வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்கள் சாப்பிடுவதற்கு உடுப்பதற்கு இருப்பதற்கு கஷ்டப்படுகிற நிலைமையில அந்த மிஸ்கீன்களுக்கு இதில் ஒரு ஹக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்க ஒத்தருக்கொத்தர் நீங்க பேசிக்கொள்ளலையே, அதை பத்தி நீங்க சிந்திக்கலையே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் சொல்கிற வார்த்தை சகோதரர். எனவே எங்கட நீயத் எப்ப அல்லாஹ் எங்களுக்கு தார செல்வங்களை அடுத்தவர்களுக்கு கொடுப்போம் என்ற நீயத்து வருமோ, அல்லாஹ் அந்த நீயத்தையும் கபூல் செய்கிறான், அந்த நீயத்துக்கு ஏற்ப செயல்படுகிற சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இதுதான் உண்மை சகோதரர். எப்ப நாங்க நீயத்து வைப்போமோ அல்லாஹ் அந்த நீயத்த நிலை நிறைவேற்றுவதற்குரிய செயல்படுத்துவதற்குரிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். ஆனா எப்ப வச்சிக்கொண்டும் இருக்கிறதையும் கொடுக்க கூடாது, இது இப்ப கொடுத்தா எனக்கு நாளைக்கு இல்லாம போகும், அதை ஏண்ட தேவைக்கு இல்லாம போகும், எனவே புறவைக்கு பார்ப்போம் என்று அந்த கொடுக்கிற மனம் இல்லையோ, கொடுக்கிற மனம் இல்லையோ, எப்ப பார்த்தாலும் மறைக்கிற மனமாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இருக்கிறதையும் இல்லாமலாக்கி விடுவான், இருக்கிறதையும் இல்லாமலாக்கி விடுவான். அல்லாஹ் உதாரணம் சொல்லுவான், உதாரணம் சொல்லுகிறான். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, 28வது ஜுசு 29வது ஜுசு சூரத்துல் கலம் அல்லது சூரத்து நூன் சொல்லுவாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு அநேகமான வீடுகள் ஓதப்படுகிற சூரா சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி பியதில் முல்க். இந்த சூரா தபாரக்கல்லதி என்ற அந்த ஜுசுவுக்கு அடுத்து வருகிற சூரா சூரத்துல் கலம் அல்லது சூரத்து நூன் என்று சொல்வார்கள். நூன் வல் கலமி வமா யஸ்ரூன் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இதில் அழகான ஒரு சம்பவத்தை எங்க உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு எங்கட படிப்பினை பெறுவதற்கு அல்லாஹ் சொல்கிறான், இன்னா பலவுனாகும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. என அல்லாஹ் ஒரு தோட்டத்துக்குரிய மக்களை உதாரணம் காட்டுகிறான். தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, யமனுடைய பகுதியில சன்ஆ என்ற அந்த யமனுடைய கேபிட்டல் சன்ஆ, இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருடைய பெயர், அந்த ஊரில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் நல்ல ஒரு வசதி வாய்ப்புள்ள தோட்ட துறவுகளுக்கு சொந்தக்காரரான ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில அவர் தன்னுடைய தோட்ட துறவுகள், தன்னுடைய விவசாய நிலங்கள் இருந்து கிடைக்க பெறுகிற அந்த அறுவடையில அவர் செய்யற காரியம் என்னன்னா, அதை மூணா பிரிச்சு ஒரு பகுதியை தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தோட்டத்தாறுகளுக்கு ஒரு வருஷத்துக்குரிய தேவையான தானிய வகைகளை அவர் வைத்துக் கொள்வார். இன்னும் ஒரு பகுதியை அந்த விவசாய நிலத்துல மீண்டும் விவசாயம் செய்வதற்காக தானிய விதை நெல் என்று சொல்வார்கள், அந்த விதைக்கப்படுவதற்குரிய தானியமாக மூன்றாவது பகுதியை ஒதுக்கிக் கொள்வார். அப்ப ஏண்ட தேவையை முடிஞ்சிருச்சு, அவரோட தேவையை முடியுது, அவர் பிசினஸ் செய்யறதுக்கான ஒரு கேபிட்டலையும் வச்சுக் கொள்கிறார். மூன்றாவது பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு சதக்காவாக ஜக்காத்தாக கொடுப்பார். இப்ப வாப்பா மௌத்தா போறார், பிள்ளைகள் பலர் இருக்கிறாங்க, பிள்ளைகள் பேசிக் கொள்றாங்க, எங்கட வாப்பா மடையனான மோட்டுத்தனமான வாப்பாவாக ஆகிட்டார். கிடைக்கிறத எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து கொடுத்து ஒன்றையும் சேர்த்து வச்ச பாடில்ல. அதனால வாப்பா மௌத்து, இப்ப நாங்க செய்ய வேண்டிய வேலை என்னண்டா, எங்கட அந்த மகசூலுடைய காலம், அறுவடைக்குரிய காலம் வருகிற பொழுது யாருக்கும் மூச்சு பேச்சு காட்டக்கூடாது, யாருக்கும் தெரியப்படுத்த கூடாது, எங்கட குடும்பம் நாங்க மட்டும் வைத்து அதை அறுவடை செஞ்சுட்டு வரணும், அதுவும் காலை நேரம் வெளிச்சம் வருவதற்கு முன்னர் சுபகுடைய நேரத்தில் போயிட்டு விஷயத்தை முடிச்சுட்டு வரணும், எந்த ஏழைகளுக்கும் இந்த செய்தி காதுக்கு போகக்கூடாது பேசிக்கொள்றாங்க. இதான் அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார். அவங்க இன்னும் செயல்படல, அறுவடைக்கு போய் அறுவடை செஞ்சு வீட்டுல பதுக்கவும் இல்ல, உள்ளத்தால நினைச்சாங்க. என்ன நினைச்சாங்க? அல்லாஹ் அலைக்கும் இன்றைக்கு எந்த ஒரு மிஸ்கீன்களும் நாங்க இதை அறுவடை செய்ய போற நேரத்தில் வரக்கூடாது, யாருக்கும் விளங்க கூடாது என அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டாங்க, அவங்களுக்குள்ளே மஷூரா செஞ்சாங்க, ரகசியமாக உள்ளங்களை வச்சு கொண்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவங்க அறுவடை செய்யப்படுறதுக்கு முன் போறதுக்கு முன்னாலேயே ஃபதாஃப அலைஹா ஃபாயிஃபு மிர் ரப்பிக் வஹும் நாயிமூன், காலையில போறாங்க அறுவடை செய்யறதுக்கு, இரவோடு இரவாக அல்லாஹ்வுடைய ஒரு படை எங்கே வருகிறது, அது எந்த படை? அல்லாஹு ஆலம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் சொல்கிறான் ஃபதாஃப அலைஹா ஃபாயிஃபு மிர் ரப்பிக், ஒரு தாயிப் ஒரு கூட்டம் வந்து அவர்கள் அறுவடை செய்வோம் என எத்தனித்துக் கொண்டிருந்த எண்ணிக்கொண்டிருந்ததை இரவோடு இரவாக அழித்து விட்டது, இரவோடு இரவாக அழித்து விட்டது. அல்லாஹ் முன்னாடியார்களே தஃப்ஸீர் உலமாக்கள் எழுதுறாங்க, ரெண்டு வகையான கருத்து சொல்றாங்க. ஒன்னு என்னண்டா, அது அறுவடை செய்யப்பட்டு வைக்கோல்களாக சிதறி கிடக்குமே அது போன்றாகிவிட்டது, அல்லது இந்த வயலை பார்த்தாங்களுக்கு தெரியும், அறுவடை செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த வயல்ல நெருப்பு வைப்பாங்க. எதுக்குன்னு சொன்னா, அங்கிருக்கக்கூடிய அந்த வைக்கோல்கள் பத்தி அது சாம்பலாகி மீண்டும் அந்த பூமிக்கு உரமாக ஆக வேண்டும் என்பதற்காக. உலமாக்கள் சொல்றாங்க, அப்படி பத்த வைக்கப்பட்டதை போல கருகியதாக அது மாறிடுச்சு. இப்ப காலையில எல்லாம் போறாங்க, நீயத்து வச்சாங்களா இல்லையா, எல்லாம் தனியா போ, மிஸ்கின்களுக்கு தெரியப்படுத்த காட்டக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்ப காலையில சுபஹுடைய நேரத்துல ஃபதனாதவ், அவங்களுக்குள்ளே சத்தம் இல்லாம பேசிக் கொண்டாங்க முஸ்பிஹின், காலை நேரத்துல சுபஹுடைய நேரத்துல போறாங்க, எதற்கு போறாங்க சொல்றாங்க, அல்லாஹ் யதுஹுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன், எந்த ஒரு மிஸ்கீனும் இன்றைக்கு உங்கள்கிட்ட நீங்க செய்யற அறுவடையை கேட்டு வரக்கூடாது, நாங்க மறைச்சு செஞ்சு கொள்வோம், எத்தகாபத்தூல் மறைமுகமாக போறாங்க. அங்க போய் பார்த்தா எல்லாமே கருகி சாம்பலாக கிடக்குது, சாம்பலாக கிடக்குது. இப்ப பேசிக்கொள்றாங்க ஒத்தருக்கு ஒத்தர், நாங்க அநியாயம் செஞ்சிட்டோம், அநியாயம் செஞ்சிட்டோம். இப்ப அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு மனுஷர், அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மனுஷர் சொல்றார், நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லலையா இப்படி எல்லாம் நீங்க செய்யாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்த நியமத்தை நீங்க மறக்காதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நியம செஞ்சிருக்கிறான், நீங்க அல்லாஹ்வுக்கு நீங்க தஸ்பீஹை செய்யுங்க, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க, உங்களுக்கு நான் சொல்லலையா என்று அதில் ஒருவர் கேட்கிறார். இது எல்லா காலத்திலும் இருக்கிறது சகோதரி. அஞ்சு பேர் ஏதாவது தவறு செய்ய முயற்சி செஞ்சா ஆறாவது ஒரு ஆள் சொல்வார், பாப்பா ஏன் பாப்பா இப்படி செய்ய போறீங்க, அவரால் அவ்வளவுதான் சொல்லேன், அங்க அஞ்சு பேர் இன்னும் மிச்சம் பேசினா அவனை அடிச்சு போட்டுருவாங்க, அதனால அவர் சொல்லிட்டு முடிச்சு கொள்வார். கூட்டத்தில் இருந்தவன் என்று அவனுடைய சொத்து செல்வங்களையும் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல மக்கள் சொன்னாங்க, அந்த காரூன் இடத்துல அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு இவ்வளவு பொருளாதார விசாலமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார், நீ அடுத்த மக்கள் உபகாரம் செய்யப்பா, அடுத்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவப்பா என்று நல்ல மக்கள் உபதேசம் செஞ்ச பொழுது அந்த காரூன் என்பவன் அதை கேட்டுக்கொள்ளவில்லை, அதை அலட்சியப்படுத்தினான். இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய செல்வம், இதில் யாருக்கும் பங்கில்லை என சொன்னான். அல்லாஹ் சொல்கிறான், அப்படியே செய்கிறாய், ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், அவனையும் அவனுடைய சொத்து செல்வம் அவனுடைய பூமி உட்பட அனைத்தையும் பூமிக்குள்ளே நாம் உள்ளுக்குள்ளே இழுத்துக்கொண்டோம். இப்படி பல உதாரணங்கள் அல்லாஹ் எங்கட யோசனைக்காக, நாங்க படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான் சகோதரி. எனவே கனிமான் அல்லாஹுவின் நேயர்களே, எங்களுக்கு தரப்படுகிற இந்த பணம் என்பது நாங்கள் நினைக்க கூடாது, இது எனக்கு மட்டும், எனக்கு மட்டும். குர்ஆன் எடுத்து பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க. எதை செலவு செய்ய தெரியுமா? அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்க உங்களுக்கு தந்திருக்கிறத நீங்க செலவு செய்யுங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்க உங்களுக்கு தந்திருக்குறத நீங்க செலவு செய்யுங்க, அது உங்கட இல்ல, அது நாங்க எங்கடைய உங்களுக்கு தந்திருக்கிறோம், நீங்களும் அனுபவிங்க, அதை பற்றி தேவையுள்ள மக்களுக்கும் கொடுத்து உதவுங்க. எனவே கொடுத்து உதவுதல் என்பதில் செல்வம் உள்ள மக்கள் ஜகாத் என்ற பகுதியை மறந்துவிடக் கூடாது. சென்ற வருடம் 63 என்பது அதனுடைய முதல் வருடம் அரை பகுதியாக இருந்தது, ஆனால் முயற்சி செய்தார்கள், அழகாக செயல்படுத்தினார்கள், நம்பிக்கையை உருவாக்கினார்கள் பைத்துல் ஜகாத்துடைய நிர்வாக உறுப்பினர்கள். அதனால சென்ற வருஷம் அது டபுளாக மாறியது, இந்த வருஷம் அது இன்னும் டபுளாக மாற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வு நேரடியார்களே, கொழும்பு ஏரியாவை எடுத்துக்கொண்டா ஒரு காலம் இருந்துச்சு, இன்றைக்கு மிருக்கி சகோதரர்களே, சில மக்கள் கொழும்புல இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்தி கொண்டாங்க. கயிறு நல்லதாக இருக்கட்டும், கொடுத்தவர்களுக்கு நன்மை கிடைக்கட்டும். எங்க என்ன நடந்தாலும் தூக்கி பிடிச்சு கொண்டு ஓடுறது கொழும்புக்குரிய மக்கள் தான். ஆனா கொழும்புல எதிரும் நடந்தா யாரும் வரப்போறது இல்ல, யாரும் வரப்போறது இல்ல. ஆனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஞாபகம் இருக்கிற சகோதரர்களே, மூதூருடைய மக்கள் வந்தாங்க. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்துல கொழும்பிலும் வெள்ளம் போடப்பட்டிருந்தது. அந்த சூழல்ல மூதூர் மக்கள் நன்றி மறக்க கூடாது என்பதற்காக அங்கு பல அரிசி மூட்டைகளை பல லொரிகள்ல ஜமியாவுக்கு கொண்டு வந்தார்கள். ஜமியா நேரடியாக பாரம் எடுக்கல, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகத்துடன் சம்பந்தப்பட்டு உரியவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. நன்றியோடு மூதூர் மக்கள் நடந்து கொண்டார்கள். வேறு யாரும் நடந்திருக்கலாம், நான் யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொழும்பில் வாழுகிற மக்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறோம், ஏன் நாங்க எங்கட கொழும்ப பார்க்க கூடாது, ஏன் கொழும்ப பார்க்க கூடாது? எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஹதீசுடைய கருத்து சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு ஹதீசுடைய கருத்து வருகிறது, ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கிறார், தன்னை சூழ இருக்குகிற மக்களுக்கு தேவை இருக்குகிறது என்பதை உணர்ந்து அதை நிறைவேற்றாமல் தூரத்து பிரதேசத்துக்கு அவன் சதக்காவை கொண்டு சென்றால் அவனுடைய சதக்கா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது ஒரு ஹதீசுடைய கருத்து சகோதரி. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நம்முடைய மக்களுடைய தேவைகளை நாம் தெரிந்து நாம் கண்டறிந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு செல்வம் உள்ள மக்கள் பொறுப்பில் இருக்குகிற, அதாவது நிர்வாக பொறுப்பில் இருக்குகிற மக்கள் இருக்குகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் தேவையுள்ள மக்களும் எங்கட உள்ளத்தில் எப்படி வரணும்டா, என்னை விடவும் அடுத்தவன் தேவை உள்ளவனாக இருப்பான், என்னை விடவும் அடுத்தவன் தேவை உள்ளவனாக இருப்பான், என்னுடைய தேவையை சற்று நான் தாங்கிக் கொள்கிறேன், அதனால அடுத்தவனுக்கு உதவி செய்கிற பொழுது அல்லாஹ் இன்னும் ஒரு விடயத்தில் இன்னும் ஒரு வாய்ப்பில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். நபியுடைய ஹதீஸ் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹு ஃபீ ஆவுனில் அப்த் மா கான் அல் அப்த் ஃபீ ஆவுனி அஹீ அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அடுத்தவருக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான் என்ற கருத்தை நாங்க இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம் சகோதரர். எனவே எங்கட தேவையை பிற்படுத்தி அடுத்தவருடைய தேவையை முற்படுத்துவதும் மிகப்பெரிய உதவி. இது அன்சாரி மக்களிடத்தில் இருந்த மிகப்பெரிய உயர் பண்பு என்பதை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் 28வது ஜுஸ் கத் சமி அல்லாஹ் இந்த ஆரம்பிக்கிற ஜுஸ்ல தொடராக நீங்க பாருங்க, அன்சாரி மக்கள் அல்லாஹ் புகழ்ந்து சொல்வரான், வல்லதீன ஜாஉ மின் பஅதீம் வல்லதீன தபவ்வௌ தார மின் கப்லிஹிம். அல்லாஹ் சொல்வரான், இந்த முஹாஜிர் என்ற மக்கத்து மக்கள் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மதீனத்து மக்களுக்கு இருந்த தன்மை என்னன்னு சொன்னா, மக்காவிலிருந்து வரக்கூடிய மக்களை அரவணைத்தார்கள், அன்பு காட்டினார்கள், அவர்களை வரவேற்றார்கள். அது மாத்திரமல்ல, வலவுக்கான பிஹிம் ஹசாசா, தனக்கு தேவை இருந்த போதிலும் கூட அங்கே தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய குடும்பத்தை, வீட்டு வாசல, தன்னுடைய பொருளியலை இழந்து இஸ்லாத்துக்காக வேண்டி முஸ்லீம்கள் என்ற பெயர்ல மதீனாவை நோக்கி வருகிற மக்களுக்கு முன்னுரிமை வழங்கினார்கள். தனக்கு தேவை இருக்குதான், ஆனாலும் கூட அடுத்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கினார்கள் என்று அன்சாரிகளுடைய மிகப்பெரிய நல்லெண்ணத்தை, நல்ல உள்ளத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். எனவே கனிமானவர்களே, அல்லாஹ்வின் நேயர்களே, தேவை என்ற வகையில் பலர்களுக்கும் தேவை இருக்குகிறது, ஆனால் அந்த தேவைகளையும் நம்பரிடலாம். முதல் தேவை, இரண்டாவது தேவை, அதிமுக்கிய தேவை, சாதாரண தேவை, இன்றைக்கு இல்ல நாளைக்கு செஞ்சு கொள்ள முடியுமான தேவை. எனவே அதிமுக்கிய தேவை என யாரிடம் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு சாதாரண தேவை என்று இனம் காணப்படுகிறவர்கள் விட்டுக் கொடுக்குகிற போது விட்டுக் கொடுப்பதன் மூலம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேறு மறைமுகமான உதவிகள் கிடைக்க பெறலாம். எனவே வல்ல ரஹ்மான் ஜல்ல ஜலாலுஹு ரப்பல் இஸ்ஸத் அப்பேற்பட்ட இஸ்லாமிய கடமை என்ற அந்த ஜகாத்தை நிறைவேற்றுகிற அந்த தன்மைகளை அல்லாஹ் அதற்குரியவர்களுக்கு தந்தருவானாக. அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுக்குகிற அந்த மிக விசாலமான உள்ளங்களையும் வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருவானாக. இஸ்லாமிய கடமைகளை சரியான முறையில் விளங்கி அல்லாஹ்வுக்காக செயல்படுத்தி நாளை மறுமையில் சுவனத்தை அடைகிற நட்பாக்கியம் பெற்றவர்களாக நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் கபூல் செய்தருவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.